இவைகளெல்லாம் உங்கள் நம்பிக்கைகளா? பதட்டப்படுவது என்பது இயற்கையானது, கோபப்படுவது அவசியமான ஒன்று, மகிழ்ச்சி என்பது நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்வது கடினம். உங்களை பற்றிய உண்மைகளை அறிந்து கொள்ளுங்கள். அமைதி, மகிழ்ச்சி, அன்பு இவற்றை யதார்த்தமாக்குங்கள். விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன்.
ஓம் சாந்தி. விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். முதல்ல நாம இந்த நிகழ்ச்சியை எப்படி ஆரம்பிச்சோம், நான் யார், நம்மெல்லாம் யார் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருந்தது. அந்த கேள்வியில ஆரம்பிச்சு இன்னைக்கு நம்ம பரமாத்மாவையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இதோட நிக்காம இந்த நிகழ்ச்சியில தொடர்ந்து நம்ம பயணம் செஞ்சுட்டு வந்து இன்னைக்கு சமயம் அப்படின்னா என்ன, காலம் அப்படின்னா என்ன. காலம் என்பது ஒரு சக்கரம். அந்த சக்கரம் எப்படி சுழல்று, அந்த சக்கரம் எப்படி சுத்துது, எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டே வந்தோம். முக்கியமா சத்தியுகம் அப்புறம் திரேதாயுகத்துல நாம வந்து சொர்க்கத்துல வாழ்ந்த மாதிரி வாழ்ந்தோம், அதுதான் சொர்க்கம். அதுக்கப்புறம் துவாபர யுகத்துலதான் வந்து நம்ம ஆத்மா அப்படின்ற உணர்வை இழந்துட்டு உடல் அப்படின்ற உணர்வோட வாழ ஆரம்பிச்சோம். அங்கதான் வந்து நமக்கு பிரச்சனைகளே ஆரம்பிச்சது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நாம வந்து இத ஒரு கதை மாதிரி கேட்டுட்டே வந்தோம். இன்னைக்கு இந்த கதை துவாபர யுகத்துல நின்னு இருக்கு. தொடர்ந்து நம்ம என்ன நடந்தது, அதுக்கப்புறம் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டது, முக்கியமா இந்த மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட காரணம் என்ன, இந்த மாதிரி ஒரு மாற்றம் எதனால ஏற்பட்டுச்சு, எப்படி ஏற்பட்டுச்சு, திருப்பம் எங்கிருந்து ஆரம்பிச்சதுன்னு நம்ம தொடர்ந்து கேட்டு தெரிஞ்சுப்போம். எப்பவும் போல நம்மளுடைய கேள்விகளுக்கு விடையளிக்க நமக்கு விளக்கமா எல்லாத்தையுமே வந்து எடுத்து சொல்ல வந்திருக்காங்க பிரம்மகுமாரி சகோதரி ஜெயா அவர்கள். ஓம் சாந்தி சிஸ்டர்.
ஓம் சாந்தி
சிஸ்டர். இதுவரைக்கும் இந்த நிகழ்ச்சியில வந்து நீங்க நான் யார் அப்படின்ற கேள்விக்கு வந்து விடை கொடுத்தீங்க. நான் அப்படின்றது ஒரு ஆத்மா, நான் அப்படின்றது இந்த உடல் இல்ல அப்படின்போது நீங்க அந்த பதில சொல்லும்பொழுது என்னால் அது உணர முடிஞ்சது. போக போக வந்து அந்த விளக்கம் கேட்ட பிறகு எனக்கு வந்து நான் ஒரு ஆத்மா அப்படின்றது எனக்கு உணர்வு பூர்வமா என்னால உணர முடிஞ்சது. அதுக்கப்புறம் பரமாத்மாவை பற்றியும் நீங்க சொல்லும் போதும் எனக்கு அந்த உணர்வும் ஏற்பட்டுச்சு. அவர்கிட்ட அந்த பரிச்சயம், அவர் கூட உண்டான அந்த தொடர்பு எல்லாமே நான் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் நீங்க வந்து யுகங்களை பத்தி பேசும் பொழுது, கால சக்கரம், சமயங்கள் இதை பத்தி எல்லாம் நீங்க சொல்லும் பொழுது எனக்கு வந்து அது ஏதோ ஒரு திரைப்படத்தை பார்த்தா மாதிரிதான் இருந்தது. அது ஒரு கதை கேட்கற மாதிரி நான் கேட்டுட்டு வந்தேன். ஆனா அந்த உணர்வு அப்படின்றது எனக்கு இதுல கூட ஏற்படுமா, என்னால் அதை உணர முடியுமா?
நாம எப்பவுமே ஸ்வர்க்கத்தை வந்து நினைவு செய்யறோம் இல்லையா. நாம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஆத்மாக்கள் மேலிருந்து இந்த உலகத்திற்கு வரும்பொழுது இந்த உலகம் ஸ்வர்க்கமாக இருந்தது. அந்த சத்யுகம் திரேதாயுகம் என்ற காலகட்டத்தில் தெய்வீக தன்மை வாய்ந்த தேவாத்மாக்களாக ஆத்மாக்கள் வாழ்ந்து வந்தது அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போ நாம அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இல்லை. ஆனால் ஒவ்வொரு ஆத்மாவும் எதை விரும்புகிறது அப்படின்னா, ஸ்வர்க்கமாக இந்த பூமி இருக்க வேண்டும் அப்படின்னு விரும்புது, மகிழ்ச்சியான வாழ்க்கை வேண்டும் அப்படின்னு விரும்புது. அது மட்டும் இல்லை, நாம எங்கேருந்து வந்தோமா, அந்த அமைதியான நம்முடைய வீடு முக்தி தாமம்னு சொல்லலாம், பரந்தாமம்னு சொல்லலாம், அதையும் நினைவு செய்து இல்லையா. நாம் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்து கடந்து வந்ததுனால தான் அந்த நினைவு என்பது ஆத்மாவில் பதிவாயிருக்கு. இப்போ அது வேணும் அப்படின்ற ஒரு ஏக்கமும் வருது. பல தர்மங்களும் சரி, சாஸ்திரங்களும் சரி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இந்த உலகில் அப்படிப்பட்ட ஒரு காலம் இருந்தது அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லை, தர்ம ஸ்தாபகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அதே போன்ற ஒரு காலம் என்பது திரும்ப வரப்போகுது, ஸ்வர்க்கம் இந்த பூமியில இருந்தது மீண்டும் அந்த ஸ்வர்க்கம் வரப்போகிறது அப்படின்னு ரெண்டுமே நமக்கு சொல்றாங்க. இப்போ பரமாத்மா அதையே தெளிவாக நமக்கு சொல்றதுக்காக வந்திருக்காரு. இப்போ ஒவ்வொரு ஆத்மாவும் இந்த உலகம் அப்படின்ற நாடக மேடைக்கு வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா, அந்த சமயத்துல நடக்கிற அந்த பகுதியை மட்டும்தான் பாக்குறாங்க, தன்னுடைய ரோலை மட்டும்தான் பார்க்க முடியும். அதே மாதிரி பேக் ஸ்டேஜ்ல பரந்தாமத்துல இருக்கிற அந்த ஆத்மாக்களுக்கு வந்து இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாது. சோ யாரால இந்த நாடகத்தினுடைய முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் சொல்ல முடியும் அப்படின்னா, யார் இந்த நாடகத்தை முதலிலிருந்து கடைசி வரைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, யார் இந்த நாடகத்தில் கதாபாத்திரம் ஏற்று தன்னுடைய பங்கை நடிக்காமல் இருக்கிறார்களோ, அவரால் மட்டும்தான் இந்த நாடகத்தினுடைய முழு கதையிலும் சொல்ல முடியும். அது மட்டும் இல்லை, எல்லா ஆத்மாக்கள் செய்கிற அந்த பங்கையும் அவரால் சொல்ல முடியும். அவர் தான் பரமாத்மா. அந்த பரமாத்மா ஷிவபாபா நமக்கு காலத்தை பற்றின ஞானத்தையும், அந்த காலகட்டத்தில் ஆத்மாக்கள் எப்படி இருந்தது அப்படின்றத பற்றியும் நமக்கு சொல்றாரு. ஏன்னா அவர் மட்டும்தான் ஒரு விடுபட்ட நிலையில இந்த நாடகத்தினுடைய இயக்குநராக முழு காலத்தையும் பார்த்திருக்காரு. இந்த நாடகத்தில் நடிப்பதற்காக வர்ற ஒவ்வொரு ஆத்மாவும் அந்த சமயத்தில் என்ன நடக்குதோ அந்த பகுதியை மட்டும்தான் அவங்களால பார்க்க முடியும். அதை பத்தி மட்டும்தான் நமக்கு சொல்ல முடியும்.
ஏன்னா அவங்கவுங்க அவங்கவுங்க கதாபாத்திரத்துல வந்து மூழ்கி போயிருக்காங்கன்னு சொல்லலாம் இல்லையா?
ஆமா, அது மட்டும் இல்லாம யார் இந்த நாடகத்துல ஒரு ஆக்டரா இல்லாம இருக்காரோ அவரால் மட்டும்தான் இந்த முழு நாடகத்தினுடைய முதல் கடைசியும் நமக்கு சொல்ல முடியும். பல தர்மங்களை சார்ந்தவர்களும் சாஸ்திரங்களை எழுதி வச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சமயம் இந்த உலகத்துல இருந்தது, அது மீண்டும் வரப்போகிறது அப்படின்னு எழுதி வச்சிருந்தாலும் அதை பற்றின விளக்கங்களை மிகவும் தெளிவாக நமக்கு அக்யூரேட்டா வந்து பரமாத்மாவால் மட்டுமே சொல்ல முடியும். ஏன்னா அவர்தான் இந்த நாடகத்தை முழுமையாக பார்ப்பவர், அவர்தான் இந்த நாடகத்தினுடைய இயக்குனர் அப்படின்னு நாம சொல்லலாம். பரமாத்மா நமக்கு அந்த விளக்கங்களை சொல்லும் பொழுது லாஜிக்கலாகவும் நமக்கு புரியுது. ஏன்னா ஆத்மா என்பது ஒரு சக்தி, அந்த சக்தி முதலில் மிகவும் தூய்மையான ஒரு நிலையில இருந்தது, அந்த சக்தி இறங்கி வந்து செயல்களில் ஈடுபடும் பொழுது அந்த சக்தி என்பது கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. ஒரு ஆர்டர்ட் ஸ்டேட், ஒரு ஒழுங்கான நிலையிலிருந்து ஒரு ஒழுங்கற்ற நிலைக்கு வந்து விடுகிறது அப்படின்னு நாம பார்த்தோம். அந்த ஒழுங்கற்ற நிலையில வரும்பொழுது பரமாத்மா என்ன செய்யறாருன்னா, நமக்கு அந்த சிருஷ்டியினுடைய முழு ஞானத்துடைய ஆத்மா எப்படிப்பட்ட நிலைகளில் இருந்தது அப்படின்ற ஒரு ஞானத்தையும் நமக்கு கொடுக்கிறாரு. முதன் முதலில் ஆத்மா இறங்கி வரும்பொழுது அந்த காலகட்டம் சத்யுகம் அப்படின்னு நம்ம சொன்னோம். சத்யுகம் அப்படின்னா என்னன்னா, உண்மை மட்டுமே இருந்த நிலவி இருந்த ஒரு காலகட்டம் அது. சத்யுகத்தை நாம பொற்காலம், கோல்டன் ஏஜ் அப்படின்னு எல்லாம் கூட சொல்றோம். ஏன்னா கோல்டு அப்படின்னா பொன் அப்படின்னா எந்தவித மாற்றத்திற்கும் பாதிப்புக்கும் உள்ளாகாது. சுற்றுப்புறம் எப்படி இருந்தாலும் அதனுடைய மதிப்பு என்பது குறையாது. அதனால அதை நாம கோல்டன் ஏஜ் அப்படின்னு நாம சொல்றோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கி வரும்போது காலம் என்பது மாறுகிறது. அந்த ரெண்டாவது கட்டம் என்பது த்ரேதாயுகம். த்ரேதாயுகத்தை நாம சில்வர் ஏஜ், வெள்ளிக்கு சமமான ஒரு காலம் அப்படின்னு நாம சொல்றோம். வெள்ளியினுடைய சிறப்பு எப்படின்னா நல்லா இருக்கும் முதல்ல, அதுக்கப்புறமா அதன் மேல சுற்றி இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் காற்று அதனுடைய தாக்கம் ஒரு சில பாதிப்பையும் மாற்றங்களையும் ஏற்படுத்தும். அதனாலதான் அதை சில்வர் ஏஜ், வெள்ளி யுகம் அப்படின்னு சொல்றோம். ஆனா சத்யுகம் த்ரேதாயுகம் இரண்டும் சேர்ந்துதான் சொர்க்கமான பூமி அப்படின்னு நம்ம சொன்னோம். அந்த காலகட்டத்துல எந்த விதமான துக்கம் கிடையாது, அமைதியற்ற நிலை என்பது கிடையாது. அதன் பிறகு இந்த இரண்டுமே சேர்ந்து 2500 வருடம் முடிகிறது. அதற்கு பிறகு நாம கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி துவாபர யுகம் அப்படின்ற ஒரு காலகட்டத்துக்கு வரும். அந்த காலகட்டத்துல வரும்பொழுது ஆத்மா என்பது பல பிறவிகளை எடுக்கிறது. பல பிறவிகளை எடுக்க எடுக்க ஆத்மா என்கிற சக்தி கொஞ்சம் கொஞ்சமா குறைகிறது, ஆன்மீக உணர்வு என்பதும் குறைகிறது. துவாபர யுகத்துல நான் ஆத்மா என்கிற உணர்வு போய் நான் ஒரு உடல் அப்படின்ற ஒரு உணர்வு மேலோங்கி இருக்கிறது. நான் உடல் அப்படின்ற உணர்வினுடைய அடிப்படையில முதல்ல வருகிற ஒரு எதிர்மறை எண்ணம், எதிர்மறை உணர்வு என்ன அப்படின்னா பயம்.
ஆமா, திடீர்னு இது என் கையை விட்டு போயிட்டா என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு பயம் ஏற்பட்டிருக்கும்.
நான் உடல் அப்படின்ற ஒரு உணர்வு வந்ததுமே மரண பயம் என்பது ஏற்படும். ஏன்னா என்னுடைய காலம் என்பது இவ்வளவுதான், என் உடல் இருக்கும் வரைதான் நான் அழிந்து விடுவேன் அப்படின்ற ஒரு உணர்வுல எனக்கு எதெல்லாம் நடக்கணுமோ இப்பவே நடக்கணும், எதெல்லாம் எனக்கு தேவையோ இப்பவே கிடைக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வுகளினுடைய அடிப்படையில், அப்படின்ற ஒரு எண்ணங்களினுடைய அடிப்படையில மற்ற எதிர்மறை உணர்வுகள் ஆரம்பிக்கும். கோபம், ஆசை, பேராசை, பொறாமை, அந்த மாதிரி விஷயங்கள் ஆரம்பிக்கும். எப்போ நமக்குள்ள அந்த எதிர்மறை எண்ணங்களும் உணர்வுகளும் ஆரம்பிக்கிறதோ அதனுடைய விளைவுதான் துக்கமும், அமைதியற்ற நிலை, கவலை, பயம், பிரச்சனைகள். இவையெல்லாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு உணர்வுகளை ஆத்மாக்கள் அனுபவம் செய்ய ஆரம்பித்த உடனேயே நாம் எங்கேயோ மாட்டிட்டோம், எங்கேயோ தவறான வழியில் போயிட்டுருக்கோம் அப்படின்ற ஒரு உணர்வில் பரமாத்மாவை நினைவு செய்ய ஆரம்பிக்கிறாங்க, தந்தையை நினைவு செய்ய ஆரம்பிக்கிறாங்க, கடவுளை கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் நடக்குது துவாபர யுகத்தில். அதனால தான் ஆத்மாவிற்கு வந்து நினைவு இருக்கு, தன்னுடைய தந்தை ஒரு ஒளிப்புள்ளி வடிவமானவர், பாயிண்ட் ஆஃப் லைட் அப்படின்ற ஒரு நினைவு இருக்கு. அதனால தான் பரமாத்மாவை நினைவு செய்வதற்காக அவருக்கு கோவிலை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. முதன் முதல்ல துவாபர யுகத்தில் கட்டப்பட்ட கோவில் சோமநாத் கோவில், சிவலிங்கத்திற்காக கோவில் கட்டப்படுகிறது. இங்க சிவா அப்படின்னா எந்த தர்மத்தை சார்ந்த விஷயம் கிடையாது, சிவா அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் லைட், ஜோதியின் வடிவம், ஒரு ஒளிப்புள்ளி வடிவம் அப்படின்றது தான் சிவா. ஸோ ஒரு ஒளிப்புள்ளி வடிவத்தை எப்படி நாம நினைக்கிறது, எப்படி தன்னுடைய மனதை அதுல லைக்க செய்வது, அது தெரியாம அதை ஒரு ஓவல் ஷேப்டு சிவலிங்கமாக உருவாக்கி அதற்கு கோவிலை கட்டி அதற்காக பூஜைகளை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இதே சமயத்துல பல விதமான பவித்திரமான தூய்மையான விசேஷமான ஆத்மாக்கள் பரந்தாமத்துல இருந்து கீழே இறங்கி வராங்க. ஒரே சமயத்துல ரெண்டு விஷயம் நடக்குது. ஒன்று, ஆல்ரெடி அந்த ஸ்டேஜ்ல இருந்த ஆத்மாக்கள் மறுபிறவி எடுக்குது. இன்னொன்று, புதிதாக பரந்தாமத்திலிருந்து ஆத்மாக்கள் கீழே இறங்கி வராங்க.
ஆமா, டெபினெட்லி அந்த பழைய ஆத்மாக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வாழ்ந்துட்டு இருக்கும்போது எல்லாமே மறக்க ஆரம்பிச்சிடும்னு சொன்னீங்க. அப்போ இந்த புதுசா வந்த ஆத்மாக்கள் வந்து அவங்களுக்கு கண்டிப்பா வந்து பரமாத்மாவை ஞாபகம் இருக்கும் இல்லையா?
அந்த சமயத்துல அப்போதான் அந்த ஆத்மாக்கள் வீட்டில இருந்து கீழே வராங்க நாடகத்துக்கு. சோ அவங்களுக்கு வந்து எல்லாமே ஞாபகம் இருக்கு, அமைதினா என்ன, பரமாத்மா எப்படி இருப்பாரு, அந்த விஷயங்கள் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் வந்து முதன் முதல்ல வந்த ஒரு தூய்மையான விசேஷமான ஆத்மா யார்னா இப்ராஹிம். அவர் வராரு ஜீசஸ் கிரைஸ்டுக்கு 500 வருடங்களுக்கு முன்னால இப்ராஹிம் இந்த பூமிக்கு வராரு. அவர் கொண்டு வந்த விசேஷமான ஒரு செய்தி என்ன அப்படின்னா, அந்த காலகட்டம் எப்படி இருந்ததுன்னா குழப்பத்துல இருந்தது. பரமாத்மா எப்படி இருப்பார் அப்படின்றதை மறந்து விட்டு அதற்காக கோவில்களை கட்டி கொண்டு அதன் பொருட்டு கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அந்த சமயத்துலதான் இப்ராஹிம் வந்து லா ஆஃப் காட், கடவுள் என்பவர் எப்படி இருப்பார், அவருடைய விதி என்ன அப்படின்றதை நமக்கு சொல்றாரு. அது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு சரியான நிலை இல்லாமல் இருக்கிற அந்த காலகட்டத்துல இப்ராஹிம் நமக்கு வாழ்க்கையை வாழும் கலையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், எது சரியான வழி என்று நமக்கு காண்பிக்கிறார். இதற்கு பிறகு கௌதம புத்தர் இந்த உலகத்திற்கு வராரு. ஜீசஸ் கிரைஸ்டுக்கு 250 வருடங்களுக்கு முன்னால கௌதம புத்தர் இந்த பூமியில் அவதரிக்கிறார். அவர் கொண்டு வந்த அந்த விசேஷமான செய்தி என்ன அப்படின்னா, துக்கத்திற்கு காரணம் ஆசை. ஏன்னா அந்த சமயத்துலதான் வந்து மக்களினுடைய வாழ்க்கையில வந்து பலவிதமான முரண்பாடுகள் ஏற்பட்டு வந்தது, பலவிதமான பிரச்சனைகள் இருந்தது, தவறான வழிகளில் போக ஆரம்பிச்சாங்க. அதே சமயத்துல கௌதம புத்தர் ரைட் ஆக்ஷன், ரைட் தாட், எது சரியான வழி, எப்படி சரியான செயல்களை செய்ய வேண்டும், எப்படி சரியாக பேச வேண்டும் அப்படின்னு 8-fold பாத் அப்படின்றத சொல்லி கொடுக்கிறாரு. அந்த ஒரு காலகட்டம் என்பது எது சரி எது தவறு என்று புரியாமல் கருத்து வேறுபாடுகள் ஆத்மாக்கள் வாழ்க்கையை தவறான வழிக்கு கொண்டு சென்று கொண்டிருந்தனர். அந்த சமயத்துலதான் இப்ராஹிமினுடைய அந்த கோட்பாடுகளும் சரி, கௌதம புத்தர்களுடைய கோட்பாடுகளும் சரி அந்த ஆத்மாக்களுக்கு கொஞ்சம் பலத்தை கொடுத்தது. கொஞ்சமாவது தன்னுடைய வாழ்க்கையை ஒரு சரியான ஒரு நிலையில சரியான ஒரு முறையில வாழ்வதற்கான ஒரு சக்தியை கொடுத்ததுன்னு சொல்லலாம். ஆனாலும் லா ஆஃப் என்ட்ரோபி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, சக்தி என்பது உயர்ந்த நிலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தாழ்ந்த நிலைக்கு வந்து கொண்டிருக்கிற அந்த நிலை ஏற்பட்டிருந்ததுனால நீண்ட காலம் அவர்களுடைய கோட்பாடுகளிலேயே நம்முடைய வாழ்க்கையை நடத்த முடியவில்லை.
ஆமா, எக்ஸாக்ட்லி. யார் வந்தாலும் வந்து நமக்குள்ள அந்த சக்தி இருந்தாதானே அதை வந்து ஏற்றுக்கொண்டு நம்ம வந்து வாழ்க்கையை நடத்த முடியும். என்ன ஒரு சரியான வழி அப்படின்றது நமக்கு தெரிஞ்சாலும் அந்த சக்தி அப்படின்றது நமக்கு குறைஞ்சுகிட்டே வந்தது.
இப்படிப்பட்ட தூய்மையான ஆத்மாக்களினுடைய வரவு, பங்கு, அவதாரம் இந்த உலகத்துல மிக 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 முக்கியமாக இருந்தது, அவசியமாக இருந்தது. ஏன்னா இந்த ஆத்மாக்களினுடைய சக்தி குறைய குறைய அந்த ஆத்மாக்களினுடைய நிலை என்பது மிகவும் கீழே வந்துட்டே இருக்கு. அந்த நேரத்துல இந்த உலகத்தினுடைய நிலை என்பதும் இன்னும் கீழே போயிட்டே இருக்கு. இந்த தூய்மையான ஆத்மாக்களினுடைய கோட்பாடுகள், வரவு என்பது உலகம் இன்னமும் கீழே போகாமல் தாங்கிப்படுத்திருந்தது. அது மட்டும் இல்ல, இந்த தூய்மையான ஆத்மாக்கள் அனைவருமே பரமாத்மாவினுடைய பரிச்சயத்தை கொடுத்தார்கள். ஏன்னா அப்பதான் வீட்டில இருந்து வராங்க இல்லையா, சோ அவர்களுக்கு பரமாத்மாவினுடைய நினைவு இருந்தது, பரமாத்மாவை பற்றி தெரிந்திருந்தது. அதனால்தான் அவர்கள் அனைவருமே ஒரே மாதிரியான செய்தியை நமக்கு கொடுத்தார்கள். கடவுள் என்பவர் ஒருவர், பரமாத்மா என்பவர் ஒருவர், அவர் ஒளி புள்ளி வடிவமானவர், அவர் உடலற்றவர் அப்படின்ற ஒரு செய்தியை தான் எல்லாருமே, அப்படின்ற ஒரு பரிச்சயத்தை தான் எல்லாருமே கொடுத்தாங்க. சோ இது வந்து இந்த சிருஷ்டியில வந்து மிகவும் முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது. அந்த நேரத்தில் தான் அவங்க எல்லோருமே நமக்கு வாழ்கின்ற கலையை கற்றுக் கொடுத்தார்கள். ஏன்னா ஆத்மா சக்தி இழந்த நிலையில தவறான வழியில தவறான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து போக ஆரம்பித்த நேரம், இவர்கள் வந்து அவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக முயற்சி செஞ்சாங்க. இந்த மாதிரி இருக்கும் பொழுதுதான் 2500 வருடம் சத்யுகம் திரேதாயுகம் சொன்னோம். அதுக்கப்புறமா துவாபர யுகத்துல 500 வருடங்களுக்குள்ள இப்ராஹிம் வராரு, அதுக்கப்புறமா கௌதம புத்தர் வராரு, அதன் பிறகு வந்தவர் தான் வந்து இறை தூதர் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஜீசஸ் கிரைஸ்ட் இந்த உலகத்துல வந்தப்போ இரண்டு விசேஷமான மிக மிக முக்கியமான செய்தியை கொண்டு வராரு. ஒன்னு என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல சொர்க்கம் என்பது இருந்தது, நாம் இழந்துவிட்ட அந்த சொர்க்கம் என்பது மீண்டும் வரப்போகிறது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா சொர்க்கம் என்பது முடிந்து போன அந்த நிலை வெறும் 500 வருடங்கள் தான் ஆயிருக்கு, ஆனாலும் அதை நினைவுபடுத்துவதற்காக ஜீசஸ் கிரைஸ்ட் இந்த உலகத்துக்கு வராரு. அவருடைய கோட்பாடுகள் என்ன அப்படின்னா, அந்த நேரத்துல அன்பு குறைய ஆரம்பிச்சது, பிறரிடம் இரக்கம் காட்டுவது குறைய ஆரம்பிக்கிறது, மன்னிக்கும் தன்மை குறைய ஆரம்பிக்கிறது. அந்த மாதிரி ஒரு சமயத்துல அவர் கொண்டு வந்து தன்னுடைய வாழ்க்கையின் மூலம் அன்பு காட்டுவது என்ன அப்படின்றத நிரூபித்தாரு. மன்னிப்பை கற்றுக் கொடுத்தார், பிறரை மன்னிப்பதை, பிறருக்கு இரக்கம் காட்டுவதை கற்றுக் கொடுக்கிறார். அது மட்டும் இல்ல, பரமாத்மாவினுடைய பரிச்சயத்தையே நமக்கு கொடுக்கிறாரு. பரமாத்மாவை அறிந்து கொண்டு அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே புரிந்து கொண்டு அவரோடு தொடர்பு கொண்டு எந்த ஒரு ஆத்மா தன்னுடைய வாழ்க்கையை சரியாக நடத்துகிறாரோ அவர்கள் மீண்டும் அந்த சொர்க்கத்திற்கு செல்லலாம் அப்படின்ற ஒரு செய்தியை கொண்டு வராங்க. சோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும், ஒவ்வொரு தூய்மையான ஆத்மாவும் அந்தந்த காலகட்டத்துல வந்து பரமாத்மாவினுடைய உண்மையான பரிச்சயத்தை கொடுக்கறாங்க. நாம் வாழ்கின்ற கலையை நமக்கு கற்றுக் கொடுக்கறாங்க. நாம் இழந்து விட்ட அந்த குணங்களை நமக்கு நினைவு ஊட்டுகிறார்கள். ஜீசஸ் கிரைஸ்டுக்கு பிறகு 500 வருடங்கள் கழித்து பாரதத்துல சங்கராச்சாரியர் வராரு. அவருடைய அவதாரம், அவருடைய கோட்பாடுகள் என்ன அப்படின்னா, துறவரம், வீட்டை துறந்து பற்றற்ற நிலையில் காட்டுக்கு சென்று தவம் செய்வது அப்படின்றது. அவருடைய உண்மையான கோட்பாடு என்ன அப்படின்னா, பரமாத்மாவை அடைவதற்கு தூய்மை என்பது மிக மிக முக்கியம். சோ அந்த பிரம்மச்சரியம், அந்த தூய்மை என்பதுதான் இந்த உலகை மேலும் கீழ் இறங்காமல் பாதுகாத்தது. அவை அனைத்துமே நமக்கு அந்தந்த சமயத்திற்கு ஏற்றமாறு, அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்றவாறு நமக்கு தேவைப்பட்ட ஒரு விஷயங்களை தான் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் கடவுள் எப்படி இருக்கிறார் என்பதை மறந்துவிட்டோம். பரமாத்மா என்பவர் நம்மிடமிருந்து மிக தொலைவில் இருக்கிறார், அதனால் நாம் அவரை தேடிக்கொண்டிருக்கிறோம் அப்படின்ற ஒரு கருத்து நிலவி இருந்த சமயத்துலதான் சங்கராச்சாரியாருக்கு அப்புறமா 200 வருடங்கள் கழித்து இந்த பூமியில இஸ்லாமிய தர்மத்தை முகமது ஸ்தாபனம் பண்றாரு. அதன் மூலமா ஒரு முக்கியமான விஷயத்தை அவர் சொல்றாரு. கடவுள் ஒருவர், அவருக்கு உடல் கிடையாது, அல்லாவினுடைய அறிமுகத்தை கொடுக்கிறாரு, அல்லாவினுடைய நினைவை மக்களுக்கு வந்து கொடுக்கிறாரு. சோ இப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பல தூய்மையான ஆத்மாக்கள் இந்த பூமியில் அவதாரம் எடுக்கிறார்கள். அவர்களுக்குள்ள இருந்த அந்த தூய்மை, அவர்களுக்குள்ள இருந்த சத்தியம், அவர்களுக்குள்ள இருந்த நேர்மை நாணயம், அவை அனைத்தும் இந்த பூமியை தாங்கி பிடித்திருக்கிறது. அந்த நேரத்துல அவர்களுடைய அந்த சக்தி என்பது நமக்கு தேவைப்பட்டிருந்தது. அதனால் நம்முடைய வாழ்க்கை மேலும் கீழிறங்காமல் ஒரு சீரான நிலையில போயிட்டு இருந்தது. ஆனாலும் கலைப்படைய கலைப்படைய அது நமக்கு போதவில்லை. அவர்களுடைய கோட்பாடுகளும் சரி, அவர்களுடைய சக்தியும் சரி, அதை உணர்கின்ற நிலையில் ஆத்மா இல்லை, இன்னும் கொஞ்சம் கீழே போயிட்டே இருக்கு. அப்பொழுது அதே சமயத்துல பாரதத்துல என்ன ஆகுது அப்படின்னா, ஜோதிர்லிங்கம், அதாவது சிவனுக்காக நிறைய கோவில்களை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. லிங்க பூஜை, லிங்க வழிபாடு என்பது உருவாகிறது. ஆனாலும் அதில் மனிதனுக்கு மனம் லயிக்கவில்லை. ஏனென்றால் பரமாத்மாவிடம் தொடர்பு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் எந்த உணர்வுல இருக்கிறேனோ அந்த உணர்வினுடைய அடிப்படையில நான் அவரிடம் தொடர்பு கொள்ள வேண்டும். இப்போ நான் மனிதன் அப்படின்ற ஒரு தேகத்தினுடைய உணர்வுல இருக்கேன், உடலினுடைய உணர்வுல இருக்கேன் அப்படின்றப்போ நான் என்னுடைய தந்தையை ஒரு லிங்க வடிவுல என்னால பார்க்க முடியல. எனக்கு என்னை மாதிரிய ஒரு உருவம் தேவைப்படுகிறது, நான் பேசுவதற்கு, நான் தொடர்பு கொள்வதற்கு. அந்த சமயத்துலதான் நம்முடைய முன்னோர்களாக இருந்த அந்த சத்யுகம் திரேதாயுகத்துல வாழ்ந்த அந்த தேவாத்மாக்கள் இருந்தாங்க இல்லையா, அவர்களுடைய உருவம் நமக்கு நினைவில் இருந்தது. அவர்களுடைய உருவத்திற்கு நம்முடைய முன்னோர்களுக்கு கோவில் கட்ட ஆரம்பிச்சோம். அந்த கோவில்கள்ல பூஜைகள் நடந்தது. அந்த கோவில்களின் மூலமாக பக்தி என்பது ஆரம்பமாகிறது. பக்தியில நாம என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா கடவுளை தேடிட்டு இருந்தோம். பக்தியின் மூலமாக கடவுளை தேடிட்டு இருந்தோம். இவை அனைத்தும் நாம் எதற்காக செஞ்சோம் அப்படின்னா பரமாத்மாவிடம் மீண்டும் தொடர்பு கொள்வதற்காக. முதல்ல நாம வந்தோம் இல்லையா, 2500 வருடம் கழிந்து தர்மஸ்தாபகர்கள் வந்ததுக்கு அப்புறமா 3000 வருடங்கள் ஆயிடுச்சு. 3000 வருடங்கள் கழித்து எனக்கு நினைவு இல்லை, எப்படி தொடர்பு கொள்வது என்பது எனக்கு தெரியவில்லை. சோ நாம செய்யற ஒவ்வொரு விஷயமே நான் பரமாத்மாவை தொடர்பு கொள்வதற்காகத்தான். நமக்குள்ள சக்தி இல்லாத காரணத்தினால அதை நாம செய்ய முடியல. அதே நேரத்துல நாம களைப்படைந்து விட்டோம். இவ்வளவு பெரிய ஒரு பயணம் இல்லையா, களைப்படைந்து விட்டுட்டோம். அந்த நேரத்துலதான் பரமாத்மா என்பவர் சுயம் இந்த உலகத்திற்கு வந்து, எப்போ நம்முடைய அந்த சக்தி என்பது மிகவும் குறைந்த கடைசி நிலைக்கு வந்திருக்கோ அந்த நேரத்துல பரமாத்மா இங்க வந்து தன்னுடைய அறிமுகத்தை கொடுக்கிறாரு. நாம் யார் என்ற அந்த அறிமுகத்தையும் அவர் கொடுக்கிறார்.
நிச்சயமா யோசிச்சு பார்த்தா பரமாத்மாவை பத்தி நாம இப்பதான் தெரிஞ்சுக்கிறோம், ஆனா இது வந்து எவ்வளவு காலமாகி விட்டது. நம்ம அவரை பத்தி நினைக்கவே இல்லை அப்படின்றதுதான் காரணம். அதுக்கு காரணம் நாம தான் அப்படின்னு ரொம்ப விளக்கமா சொன்னீங்க.
1250 வருஷங்கள் துவாபர யுகத்துல கழிஞ்சிடுது. அதுக்கப்புறமா நாம வந்து நம்முடைய சக்தி என்பது இன்னும் கீழே இறங்கிடுது. அந்த சமயம்னா கலியுகம் என்பது. கலியுகத்துல வந்த உடனே நம்முடைய சக்தி இன்னும் அதிகமா அதிவேகமாக குறைய ஆரம்பிச்சிடுச்சு. நான் உடல் அப்படின்ற ஒரு உணர்வுனால பல தவறான காரியங்களை செய்ய ஆரம்பித்தோம். நம்முடைய தேவைகளுக்காக பல பாவ காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறோம். இப்போ நான் உடல் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால என்ன ஆயிடுது அப்படின்னா, வாழ்க்கை என்பது இவ்வளவுதான், இதுக்குள்ள நான் எல்லாத்தையுமே அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உருவாகிறது. அதனால எதற்குமே பயப்படுறதில்ல மனிதன்.
அதை விட முக்கியமா எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா, ஒரு வாழ்க்கை தான் இருக்கு, அதை எவ்வளவு முடியுமோ கொண்டாடு, இந்த ஒரு வாழ்க்கையிலேயே நீ என்னென்ன என்ஜாய் பண்ணணுமோ எல்லாம் என்ஜாய் பண்ணிக்கோ அப்படின்னு எல்லாம் ஒரு கருத்து நிலவுது.
கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய ஆழ்ந்த உறக்கத்துல வந்து நாம இருக்கோம். எவ்வளவு ஒரு பெரிய டீப் ஸ்லீப், நம்மை பற்றின உணர்வே இல்லாத ஒரு கட்டத்துல நாம இருக்கோம். இதனால ஆத்மாவினுடைய பலம் குறைய குறைய ஆத்மாவுடைய தூய்மை என்பது குறைஞ்சுகிட்டே வருது. அதனுடைய தாக்கம் உடல்லையும் காமிக்குது. உடல்ல பல விதமான வியாதிகள் வருது. அது மட்டும் இல்லாம நமக்குள்ள பலம் இல்ல, நமக்குள்ள தூய்மையே இல்லாததுனால நம்மை சுற்றி இருக்கிற இயற்கையை சேதப்படுத்திட்டோம், அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டோம். இன்னைக்கு அதனுடைய விளைவுகள் தான் இந்த பூகம்பம், வறட்சி, வெள்ளம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. அது மட்டும் இல்லாம அகால மரணம் அப்படின்றது ரொம்ப சாதாரணமாவே இப்ப ஆயிப்போச்சு. ஆத்மாவினுடைய தூய்மையும் சக்தியும் குறைய குறைய மகிழ்ச்சியை வெளியிலேருந்து எதிர்பார்க்க ஆரம்பிச்சோம். மகிழ்ச்சி வெளியில இருக்கிற பொருட்களையும் பல விஷயங்களையும் சார்ந்தே இருந்தது. அது மட்டும் இல்லாம பல விதமான பிரிவினைகள் மனிதர்களுக்குள்ள ஏற்பட்டது. எல்லா இடத்துலயும் பிரிவினைகள் ஆயிடுச்சு. பூமியில பிரிவினை, நீர்ல பிரிவினை, ஆகாயத்துல பிரிவினை, ஜாதி மத பேதங்கள் உருவாயிடுச்சு. கருப்பு வெள்ளை அப்படின்ற நிறபேதங்கள் உருவாயிடுச்சு. சண்டை சச்சரவுகள் அதிகமாயிடுச்சு. உறவுகள்ல ஒரு உண்மை இல்லாத ஒரு தன்மை என்பது உருவாகிடுச்சு. இதற்கு எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னா, ஆத்மால சக்தியற்ற நிலையும் தூய்மையற்ற நிலையும் தான் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த கலியுகத்துக்கு வந்து ஆல்மோஸ்ட் 1250 வருடம் வந்துடுச்சுன்னே நாம சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல மனிதர்கள் பாவ காரியங்களை அதிகமாக செய்ய ஆரம்பிச்சாங்க.
ஆமா, எல்லாமே ரொம்ப அதிகமாகி போயிட்டு இருக்கு.
இப்போ நாம வந்து செய்திகள்ல படிச்சாலும் சரி, பலவித விஷயங்களை நாம கேட்கும் போதும் சரி, நமக்குள்ள என்ன ஒரு உணர்வு ஏற்படுகிறது அப்படின்னா, இப்படியெல்லாம் கூட நடக்குமா, இதெல்லாம் சாத்தியமா, அந்த மாதிரியான ஒரு உணர்வு என்பது ஏற்படுகிறது. ஏன்னா கலியுகம் மோசமான ஒரு கட்டத்துக்கு வந்துட்டோம், ஆல்மோஸ்ட் ஒரு சக்தியை இழந்து விட்ட ஒரு கீழான நிலைக்கு நாம வந்துட்டோம் அப்படின்றது தான். அதே மாதிரி நாம பாவ காரியங்களை செய்திருக்கிறதுனால அதற்கேற்றாற் போல நாம நம்முடைய கர்ம கணக்கையும் தீர்க்க வேண்டியிருக்கு. இப்போ இந்த நாடகத்தினுடைய கடைசி கட்டத்துல வந்துட்டோம். இந்த கடைசி கட்டத்துல நாம செய்த காரியங்கள், நம்முடைய பல பிறவிகளாக செய்த பாவ காரியங்களுக்கான இந்த தண்டனையையும் கர்ம கணக்கையும் நம்ம அதிவேகமாக முடிக்க வேண்டிய நிலை இருக்கிறது. அதனால்தான் நீங்க பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு கூட டிப்ரெஷன் ஏற்படுது, குழந்தைகளுக்கு கூட டயபெட்டிஸ் நோய் ஏற்படுது. அதெல்லாம் பார்க்கும் பொழுது என்ன புரியுது அப்படின்னா, உடல் தான் குழந்தையாக இருக்கு, ஆனால் ஆத்மா பழையதுதான். பல பிறவிகளாக தான் சுமந்து வந்த அந்த காரியங்களினுடைய பலனை இப்போ அனுபவம் செய்யுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம்.
ஆமா, நிச்சயமா ஆத்மா பாத்தீங்கன்னா எத்தனை வருஷமா அது வாழ்ந்துட்டு இருக்கு, எத்தனை விதமான சமஸ்காரங்களை அது பார்த்திருக்கும், எத்தனை வருஷங்களா அது வாழ்ந்துட்டு இருக்கு. இப்போ வந்து அது ரொம்ப பழையதாயிட்டு இருக்கும் இல்லையா, 5000 வருஷம் அப்படின்றது சும்மா கிடையாது.
இப்ப நம்ம கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். தொழில்நுட்பம் அதிகமாயிருக்கு, நமக்கு வசதிகள், உடல் ரீதியாக நாம அனுபவிக்க வேண்டிய வசதிகள் அதிகமாயிட்டே இருந்தாலும் நாம கஷ்டங்களையும் கூடவே அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதுக்கு காரணம் நாம அதிகமான கர்ம கணக்கை நாம முடிக்க வேண்டிய ஒரு தருணம் இப்போ.
இப்ப அது எல்லாத்தையும் தான் இப்ப நம்ம முடிக்க போறோம் இல்லையா.
ஆத்மா இப்போ சக்தியை இழந்த நிலையில கடைசி கட்டத்துக்கு வந்துடுச்சு. சக்தி எப்பொழுது ஒரு ஒழுங்கான நிலையிலிருந்து ஒழுங்கற்ற நிலைக்கு வருகிறதோ அந்த ஒரு காலகட்டத்துல, அந்த ஒரு சமயத்துலதான் வெளியிலேருந்து ஒரு சக்தியின் குறுக்கீடு அந்த சக்தியை மீண்டும் ஒரு ஒழுங்கான நிலைக்கு கொண்டு வர முடியும் என்பது விதி. இப்போ இந்த நிலையில ஒழுங்கற்ற நிலை என்பது ஆத்மா என்கிற சக்தியில இருக்கு, சுற்றுப்புற சூழ்நிலையிலும் இருக்கு. இந்த மாதிரியான சமயத்துலதான் பரமாத்மாவினுடைய அந்த குறுக்கீடு ஏற்படுகிறது, ஆத்மாக்கள் மீண்டும் தன்னை சக்தி வாய்ந்தவர்களாக ஆக்கிக் கொள்கிறது. இப்ப நம்ம 4 யுகத்தை பத்தி பார்த்தோம் இல்லையா. 4 யுகங்கள்ல சத்யுகத்துல நம்முடைய ஆயுட்காலம் 150 வருடங்கள், அதனால நாம் 8 பிறவிகளை எடுக்கிறோம். திரேதா யுகத்துல நாம் 12 பிறவிகளை எடுக்கிறோம். துவாபர யுகத்துல 21 பிறவிகளையும் கலியுகத்துல 42 பிறவிகளையும் எடுக்கிறோம். இப்போ சத்யுகத்திலையும் திரேதா யுகத்திலையும் நாம எந்த விதமான பாவ காரியங்களும் செய்யல, ஆனா உடலினுடைய உணர்வு வந்துட்டதுனால, பாடி கான்சியஸ்னால துவாபர யுகத்திலும் கலியுகமும் சேர்ந்து 63 பிறவிகள் நம்முடைய காரியங்கள் பாவ காரியங்களாவே இருக்கு.
ஐயோ கடவுளே, இதை கேட்கும் பொழுதே நான் ரொம்ப பாரமா உணர்றேன் சிஸ்டர்.
இல்ல, அந்த மாதிரி நாம உணர வேண்டியது அவசியம் இல்ல, ஆனா நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த காலகட்டத்துல எதற்காக இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது, உடல் ரீதியாக, மன ரீதியாக, உறவு ரீதியாக, சுற்றுப்புற சூழ்நிலையில ஏன் இவ்வளவு பிரச்சனை நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தெளிவு வந்து இப்ப வரும். சோ இவ்வளவு பிறவியினுடைய நம்முடைய கணக்கை நாம் இப்போ இந்த கடைசி கட்டத்துல நாம முடிக்க வேண்டிய ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். இத ஒரு முழு நாடகம்னு எடுத்துக்கிட்டா, கடைசி கட்டத்துல வர்ற அந்த நடிகர்களுக்கு இந்த எபிசோட்ல இந்த கட்டத்துல என்ன நடக்குதுன்றது தெரியாது. ஏன் திடீர்னு பேக்கப் பண்றாங்க, என்ன நடக்குது அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனா நாம் ஆத்மா அப்படின்ற நிலையில இருந்து என்னுடைய பயணத்தினுடைய அந்த ஆரம்ப காலகட்டத்துக்கு போனோம் அப்படின்னா, நாம இந்த சீரியல்ல முதல்ல இருந்து நடிச்சுக்கிட்டே வரோம் அப்படின்றப்போ இந்த ஒரு கட்டம் என்பது நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஓகே இந்த சீரியல் முடிய போகுது, கிளைமேக்ஸ் வந்துடுச்சு, இவங்களுடைய கதை முடிய போகுது, இந்த கதாபாத்திரமும் முடிஞ்சு போச்சு அப்படின்ற ஒரு அவேர்னஸ், விழிப்புணர்வு என்பது நமக்கு ஏற்படும். அப்ப நாம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த நாடகம் என்பது முடிவுக்கு வந்துடுச்சு, இனிமே நம்முடைய கவனம் எதுல இருக்கணும் அப்படின்னா, இதே நாடகம் திரும்பவும் ஆரம்பிக்க போட போது இல்லையா, அதுல நம்முடைய கவனம் இருக்கணும். சோ இந்த ஹியூமன் ஹிஸ்டரியில இந்த கட்டம் வந்து மிக மிக முக்கியமான கட்டம். ஏன்னா சக்தி வாய்ந்த ஆத்மா கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி கீழே வந்துடுச்சு. அதனால என்ன ஆகுதுன்னா, இந்த காலகட்டத்துல கர்ம கணக்க முடிச்சிட்டு இருந்தாலும் இன்னொரு ஒரு பக்கம் நம்முடைய அடுத்த சீனுக்காக நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ளுகிற ஒரு கட்டம் வந்திருக்கு. பலகீனமான இந்த நிலையிலிருந்து, தாழ்ந்த நிலையிலிருந்து மீண்டும் நாம் ஒரு உயர்ந்த நிலைக்கு போவதற்கு, சக்தி வாய்ந்த நிலைக்கு போவதற்கான முயற்சியும் நாம செய்ய வேண்டியிருக்கு.
இப்பதான் இந்த கால சக்கரத்தை பத்தி நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும், எதுக்காக புரிஞ்சுக்கணும்னு நல்லாவே வந்து தெரியுது. ஏன்னா ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, என்ன நடக்குதுன்னு தெரியாம நம்ம இருந்தோம். ஆனா இப்ப எல்லாமே சந்தோஷமா இருக்கு. எது நடந்தாலும் அது நம்ம நல்லதுக்கு தான் நடக்குது. ஏன்னா இந்த கர்ம கணக்கு அப்படின்றத நம்ம இப்பவே வந்து எல்லாமே வந்து செட்டில் பண்ணிட்டு அடுத்த நம்ம சத்தியுகத்துக்கு போகும்போது சந்தோஷமா நம்மளுடைய லைஃப ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதுதான் இதோடைய அர்த்தம் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்காக தான் இப்ப எல்லாமே சீக்கிரமா வந்து நம்ம எல்லாமே முடிக்க வேண்டிய நிலைமை இருக்கு இல்லையா.
அது மட்டும் இல்ல, நமக்கு வந்து ஏன் இப்படி நடக்குது அப்படின்ற பயம் போயிடும். இப்ப நடக்கிறது சரியா தான் நடக்குது, இது ஒரு கிளீனிங் அப் ப்ராசஸ், எல்லாத்தையுமே வந்து முடிக்கிற நேரம், எல்லாத்தையுமே சுத்தப்படுத்துகிற நேரம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். சோ பயம் இல்லாம நம்ம அடுத்த கட்டத்துக்கு தயாராகலாம். இந்த விழிப்புணர்வோட நாம இருந்தாதான் வரப்போற அந்த காலத்துக்காக ஏற்பாடுகளை நாம செய்ய முடியும். நாம டிஸ்கஸ் செஞ்சபடி இந்த குளோபல் வார்மிங்கா இருக்கட்டும், இல்ல அணு ஆயுதங்களுடைய தாக்குதலா இருக்கட்டும், இல்ல மோசமான வியாதிகளா இருக்கட்டும், இதையெல்லாம் பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் என்பது கிடையாது. ஆனாலும் இவ்வளவு நாள் நம்ம தூங்கிட்டு தான் இருந்தோம், இப்போ நாம நிச்சயமா விழித்துக்கொள்ள தான் வேண்டும். ஏன்னா இவை எல்லாமே நடக்க போகிறது. வரப்போகிற காலகட்டம் என்பது மிகவும் கடினமானதான ஒன்றாக இருக்க போகுது. இப்ப கூட நாம முழிச்சுக்கல, இப்ப கூட நான் எந்த ஒரு காலகட்டத்துல இருக்கேன் அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கல, பரமாத்மாவோட தொடர்பை நான் வச்சுக்கல, அவர்கிட்ட இருந்து நான் சக்தியை நான் வாங்கிக்கல, என்னை சக்தி வாய்ந்தவனாக மாற்றிக்கொள்ளல அப்படின்னா வரப்போகிற அந்த காலகட்டத்தை நாம் சந்திப்பது என்பது மிகவும் கடினமான ஒன்றாக இருக்கும். ஏன்னா வரப்போற காலகட்டத்துல நடக்க போற அத்தனை சம்பவங்களிலும் அந்த காலகட்டத்தை நாம தாண்டிதான் போகணும். அப்போ நமக்கு வந்து அதிகமான துக்கம் ஏற்படும், அதிகமான வேதனையும் வலியும் நிச்சயமாக உருவாகும். நாம் நம்மை தயார்படுத்தி கொண்டு நாம் நம்மை சக்தி வாய்ந்தவராக ஆக்கி கொண்டோம் என்றால் அந்த ஒரு காலகட்டத்தை நாம சுலபமா தாண்டி போயிடலாம்.
நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி விழிப்புணர்வு ஏற்பட்டதுக்கு அப்புறம் நம்ம அந்த விழிப்புணர்வோட வாழ்ந்தோம் அப்படின்னா பிரச்சனை அப்படின்றது வந்து ஈஸியா வந்து வராதுன்னு சொல்ல முடியாது, ஆனா நம்ம அதை சுலபமா வந்து கடந்து வந்துடலாம். சிஸ்டர் நீங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில சொன்ன மாதிரி நம்ம சத்தியுகத்துல இருந்து இன்னைக்கு இப்போ இருக்கிற கலியுகம் வரைக்கும் ஆத்மாக்களாகிய நாம வாழ்ந்து வந்த விதம், நம்ம கடந்து வந்த பயணம் வந்து எல்லாமே வந்து எல்லாருமே நம்பும் வகையில தான் வந்து இருக்கு. எல்லாருமே கண்டிப்பா நம்புவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனா இதோட வந்து இந்த நிகழ்ச்சி முடிவடைய போறதுல இன்னும் நிறைய இருக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. முக்கியமா நேர்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, நிறைய கேள்விகள் இருக்கு உங்ககிட்ட நாங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு. வரப்போற நிகழ்ச்சியில சிவபாபாவை பத்தி தான் நான் இப்ப பேச போறேன். சிவபாபா வந்திருக்காரு, அவர் எப்படி வந்தாரு, அவர் என்னென்ன சொன்னாரு அப்படின்றத பத்தி எல்லாம் நீங்க எங்களுக்கு சொல்லணும். சோ அடுத்த நிகழ்ச்சி வரைக்கும் நம்ம காத்திருப்போம். உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டியது என்னுடைய பெரிய கடமையா இருக்கு. ஓம் சாந்தி.
ஓம் சாந்தி.
இந்த காலச்சக்கரத்துல இந்த நான்கு யுகங்களுமே வந்து ஒரு முழு நாடகம் அப்படின்றது நமக்கு நல்லா புரியுது. ஒரு வாக்கியம் கூட இருக்கு, இந்த உலகமே ஒரு நாடக மேடை, அதுல நாம எல்லாமே வந்து நடிகர்கள் நடிகைகள் அப்படின்னு. பரமாத்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிறது எவ்வளவு அவசியமோ அவ்வளவும் இந்த காலச்சக்கரத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதும் அவசியம்னு நமக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும். ஏன் அப்படின்னா வரப்போகிற காலத்துக்காக நம்ம எல்லாருமே நாம தயார்படுத்திக்கணும் அப்படின்றது தான் இதோட பொருள். முக்கியமா நாம இப்ப செய்யறது எல்லாமே வந்து எப்படி செய்யறோம், ஏன் செய்யறோம் அப்படின்றது எல்லாமே நாம வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கான கட்டத்துலதான் நாம இருக்கோம். எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத விட அதை நம்ம உணர்ந்து புரிஞ்சுக்கிட்டு நடந்துகிட்டாலே போதும். வரப்போற அந்த அழகான காலத்துக்காக நம்ம எல்லாருமே காத்துட்டு இருக்க போறோம். அந்த அழகான காலம் தான் நமக்கு எல்லாருக்குமே வந்து விடியல். அந்த விடியலை வரவேற்க போறோம். அதுதான் இந்த நிகழ்ச்சியின் மூலம் நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டது. இப்போ விடை பெறுகிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறோம். ஓம் சாந்தி.
குமாரிகளின் சேவை மையங்களில் ராஜயோக தியான பயிற்சி இலவசமாக அளிக்கப்படுகிறது. நாள்தோறும் ஒரு மணி நேரம் 7 நாட்களுக்கு இந்த பயிற்சி அளிக்கப்படுகிறது. உலகெங்கிலும் 8500க்கும் மேற்பட்ட சேவை மையங்கள் இயங்கி வருகின்றது. இந்தியாவில் முக்கிய நகரங்களில் மட்டுமின்றி சிறு சிறு கிராமங்களிலும் சேவை மையங்கள் இயங்குகின்றது. மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி